بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد.
ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த நேரத்தில் இஷா துளைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் இங்கே சங்கமிக்க செய்திருக்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக நமக்கு வழங்கியிருக்கின்ற ஒரு அருட்கொடை பற்றி, அந்த அருட்கொடையை பற்றி அவன் என்னென்ன உபதேசங்களை என்னென்ன போதனைகளை நமக்கு வழங்குகிறான் என்பதை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். சமீபத்தில் தமிழகத்தில் பெரிய மழை பொழிந்தது. அதிகமான மழை நீர் பொழிந்து தெருக்களிலும் வீடுகளிலும் தண்ணீர் ஊடுருவி பல மக்கள் கஷ்டப்பட்டு செல்வந்தர்கள் கூட உண்ண உணவு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். மக்களுடைய சிரமங்கள் துன்பங்கள் அதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். அதை ஒட்டி நமது இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த மக்களுடைய சிரமங்களை துடைப்பதற்காக களமிறங்கியதையும் நாம் பார்த்தோம். இந்த மழை இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு என்ன உபதேசங்களை செய்கிறான்? அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதிகமாக திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறான். சந்திரன், மலை, விலங்குகள், பறவைகள், கால்நடைகள், வானம், பூமி, இப்படி இறைவனுடைய ஏராளமான படைப்புகள் இந்த திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட இறைவனுடைய ஒரு படைப்பு தான் மலை. இந்த மலையை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடுகிறான். அதில் பல உபதேசங்களையும் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் மலையை பற்றி திருமறை குர்ஆனில் கூறும்போது வானத்தில் இருந்து பாக்கியம் பொருந்திய முபாரக்கான நீரை நாம் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த மழைநீரை அல்லாஹ் எப்படி கூறுகிறான்? மா முபாரக்கா, முபாரக்கான நீர், வரக்கத்துகள் அடங்கிய நீர் என்று அல்லாஹ் அதை புகழ்ந்து பேசுகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ் யார் தெரியுமா, தன்னுடைய ரஹமத்துக்கு முன்னால் சுபச்செய்தி சொல்லக்கூடிய காற்றை அவனே அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு முன்னால் அந்த ரஹமத் வரப்போகிறது என்ற செய்தியை சொல்லக்கூடிய காற்றை அல்லாஹ் அவனே அனுப்புகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் இந்த மலையை எப்படி குறிப்பிடுகிறான்? ரஹமத், அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைப்பதற்கு முன்னால் அந்த ரஹமத் கிடைக்க போகிறது என்ற தகவலை சொல்கிறது ஒரு காற்று, மண் வாசனையுடன் கூடிய காற்று. மலை ஒழிவதற்கு முன்னால் ஒரு குளுமையான காற்றடிக்கும். அந்த காற்று அல்லாஹ் எப்படி சொல்றான்? காற்றுன்னு சொல்லாம புஷ்ரம் பைன இதே ரஹமதி, புஷ்ரா நற்செய்தி சொல்லக்கூடியது. என்ன நற்செய்தி? உங்களுக்கு ரஹமத்து கிடைக்க போகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் ஆகிய மலை கிடைக்க போகிறது என்ற நற்செய்தியை சொல்லக்கூடிய காற்று அவனே அனுப்புகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். உண்மையிலே மழை நீர் வந்து ஒரு ரஹமத், ஒரு பரக்கத். மழை இல்லாவிட்டால் உலகத்துல உயிரே கிடையாது. ஆனா மனிதர்கள் அதை புரிய மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சா மழை மழை புரியுதே மழை பெய்யுதே கஷ்டமா இருக்கே சிரமமா இருக்கே அப்படின்னு பதறாங்க. மலையே இல்லாவிட்டால் மலை இல்லை என்று கதறுகிறார்கள். இதுதான் மனிதனுடைய நிலைமை. அல்லாஹ்வுடைய இந்த ரஹமத், அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்தாகிய இந்த மலை நீர், இதுலதான் எல்லா உயிரினங்களுடைய உயிர் நாடியும் இருக்கு. விண்ணில் மலை துளி, மண்ணில் உயிர் துளி, அதானே எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். உலகத்துல உள்ளே கடவுள் மறுப்பாளர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை, மழை இருந்தால்தான் உலகத்தில் உயிரினங்கள் வாழ முடியும். மழை இல்லையா உலகத்தில் உயிரினங்களே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் கூறுகிறான், தண்ணீரில் இருந்துதான் உயிருள்ள எல்லா உயிரினங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். உயிருள்ள எல்லா பொருட்களும் தண்ணீரில் இருந்துதான் அமைந்திருக்கிறது, அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். தண்ணி இருந்தாதான் உயிர் வாழ முடியும். உடம்புல கூட நம்ம வாழ்றதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். தண்ணி செத்து குறைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. எந்த உயிரினமா இருக்கட்டுமே, ஈரம் இருந்தால் நீர் இருந்தால் அங்கதான் உயிர் இருக்கும். நீர் இல்லாத இடத்துல உயிரினம் இருக்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமியா இருக்கட்டும், ஒரு அமீபாவா இருக்கட்டும், அதுவும் ஒரு உயிரினம் என்றால் அங்கேயும் நீர் இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறான், அல்லாஹ் வானத்திலிருந்து மழைநீரை உங்களுக்கு இறக்குகிறான், இந்த மழைநீரின் மூலம் பூமி இறந்த பிறகு இறந்த பூமிக்கு அல்லாஹ் உயிரூட்டுகிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எத்தனை வசனங்கள் மழைநீரை பற்றி! ஏன் அந்த மழைநீர்லதான் இந்த சமுதாயத்துக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றி புரிவதற்கு படிப்பினை மழைநீரில் இருக்கிறது. அதனால திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல மழைநீரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். வானத்திலிருந்து நீரை இறக்குகிறோம், அந்த நீர் மூலம் இறந்து போன பூமிக்கு உயிரூட்டுகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒரு பூமி இறந்து போயிடுச்சு, அந்த பூமியில் உயிரினங்களே இல்லை, செடிகொடிகள் இல்லை, தாவரங்கள் இல்லை, உயிரினங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா மழைநீர் வந்தவுடன் அந்த இடத்துல உயிரினங்கள் வர்றதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை ஏரிகள், குளங்கள், குட்டைகள் வெயில் காலத்துல வற்றி விடும். அந்த இடத்துல மீன்கள் இருக்காது, செடிகொடிகள் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, காஞ்சு ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா போயிடும். உயிரினத்துடைய வாடையே அந்த இடத்துல இருக்காது. திடீரென அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலையை ஏற்படுத்துவான். இந்த மழை நீர் பாய்ந்தவுடன் உயிரினமே இல்லாத அந்த இறந்து போன அந்த பூமிக்கு உயிர் வருகிறது. அந்த ஏரிகளில், குளங்களில், ஆறுகளில் மறுபடி மீன்கள் பல்கி பெறுவதை நம்ம பார்க்கிறோம். பாக்குறோமா? இப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இது, நேத்து வரைக்கும் இதுல வந்து உயிரினமே இல்லை, ஒரு உயிர் கூட இல்லை, இப்ப தண்ணீர் வந்தவுடன் மீன்கள் வருகிறது, நண்டுகள் வருகிறது, புழு பூச்சி பட்டைகள் எல்லாம் வருகிறது. இது யார் கொண்டு வந்து விட்டா? இந்த தண்ணி இல்ல, தண்ணீர் வந்தவுடன் மீன்கள் வருகிறது, இது எப்படி வருது? அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். இறந்து போன பூமிக்கு இந்த மழை நீரின் மூலம் நாம் உயிரூட்டுகிறோம். தண்ணீர் வற்றும் போது அந்த குளத்துல, ஆறுகள்ல மீன் முட்டைகள் இருக்கும். அந்த மீன் முட்டைகளும் காய்ந்து உயிரற்ற ஒரு பொருளாக காய்ந்து கிடக்கும். தண்ணீர் பாய்ந்தவுடன் அந்த காய்ந்து போன மீன் முட்டைகளுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து மறுபடியும் அதை மீன்களாக பழுகி பெருக செய்கிறான். நமக்கு உணவாக அமைகிறது. இதெல்லாம் யாருடைய வேலை? நம்முடைய வேலை ஏதாவது இருக்குதா? நம்முடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் செய்கிறான். இறந்து போன பூமிக்கு உயிரூட்டுகிறோம். மழை நீர் பாய்ந்தவுடன் அந்த இடத்துல செழிப்ப பாக்குறோம், பசுமையை பாக்குறோம், தாவரங்கள் செடி கொடிகள் தலைத்து வளர்றதை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை என்பதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான், சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த மலை, ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய படைப்பாகி இந்த மலையை மட்டும் யோசிச்சா போதும், அல்லாஹ்வை நம்புவான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை புரிந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய உலக படைப்புகள் இருக்கு, இந்த ஒன்னை அவன் நினைத்தால் போதும், இந்த ஒன்னை அவன் சிந்திச்சா போதும். நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் இந்த மலை நீர்ல வச்சிருக்கிறான். எவ்வளவு படிப்பினைகள் அல்லாஹ் அந்த மலை நீரை பத்தி விவரிக்கிறான் பாருங்க திருமறை குர்ஆன்ல. அவலம் யரவு அன்னா நஸூக்குல் மாஅ இலல் அர்லில் ஜுர்ஸி ஃபனுஹ்ரிஜு பிஹி ஸரா தாக்குலு மின்ஹு அன்ஆமுஹும் வஅன்ஃபுஸுஹும் அஃலா யுஸிரூன். காய்ந்து போன நிலத்துக்கு மேகக்கூட்டங்களை, தண்ணீரை நாம் இழுத்து வருகிறோம். அந்த மலை நீரின் மூலம் செடிகொடிகள் முளைக்கிறது, இவர்களின் கால்நடைகளும் இவர்களும் அதிலிருந்து சாப்பிடுகிறார்கள், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மழை நீர் எப்படி பொழிகிறது? நம்ம கையில இருக்குதா? இதை யார் கையில வச்சிருக்கா இந்த அதிகாரம்? மழை நீர் இருந்தாதான் வாழ முடியும், தண்ணீர்ல தான் உலகமே இருக்குது. அந்த மழை பொழியக்கூடிய அதிகாரத்தை, மழையை பெய்ய வைக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் யார் வைத்தது? அல்லாஹ் வச்சிருக்கான், அவன் கையில வச்சிருக்கிறான். உலகத்துல யார் என்ன செஞ்சாலும் இந்த மழை நீரை கொண்டு வர முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணணுமே. ஏன் இந்த பூமி காஞ்சு போய் கிடக்குது? பாலைவன பூமிகள்லாம் மழையை காணா? எவ்வளவோ விஞ்ஞானம் கண்டுபிடித்து விட்டார்கள், அறிவில் வளர்ந்து விட்டார்கள், என்னென்ன சாதனங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள், மலையை கொடி வைக்க வேண்டியதுதானே. அல்லாஹ் தனக்கு மட்டும் உரியதுன்னு சொந்தம் கொண்டாடுகிறார். சில விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே அதுல சம்பந்தம் கிடையாது. அதுல என்ன விஷயம் தெரியுமா, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், இன்ன அல்லாஹ் இந்தா இல்முஸ்ஸா, அல்லாஹ்விடத்திலே மறுமை நாள் எப்போது வரும் அந்த அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டும் இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா, யாராவது சொல்லுங்களேன், மறுமை நாள் எப்போது வரும் சொல்ல முடியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு அந்த சஹாபிட்ட ஒரு கேள்வியை கேட்டு விட்டாங்க. என்ன கேள்வி? அந்த மறுமை நாள் எப்ப வரும்ங்கிறது இருக்கட்டும், அந்த மறுமை நாளுக்கு அணி என்ன செய்திருக்கிறாய், மா அடத்த லஹா, நீ என்ன செய்திருக்கிறாய், எப்ப வருங்கிறது முக்கியம் இல்ல, நாளைக்கே வந்துட்டா நீ என்ன பண்ணிருக்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியை கேட்டு விட்டாங்க. அப்ப மறுமை நாள் எப்போது வருது யாருக்கும் தெரியாது, அது அல்லாஹ்விடத்துல மட்டும் உள்ள அறிவு, அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி மலையை அவனே இறக்குகிறான், வேற யாரும் இறக்க முடியாது, அது அல்லாஹ்விடத்துல உள்ள அதிகாரத்துல இருக்குது, அவன் கையில இருக்குது. அர்ஹாம், கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான், கருவறைகள்ல உள்ளது ஆணா பெண்ணா, அது வாழ்க்கை எப்படி இருக்கும், அது எவ்வளவு காலம் இந்த உலகத்துல ரிசுக்கை அனுபவிக்கும், அது முடிவு சொர்க்கமா நரகமா, எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் அல்லாஹ். உமா ததிரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நாம் என்ன செய்வோம் என்பதை எந்த ஆத்மாவும் அறியாது. யாராவது நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்மளா ஒரு கணக்கு போடலாம், அந்த கணக்கு தப்பா கூட போயிருது. உமா ததிரி நஃப்ஸுன் பி ஐய அர்லின் தமூர், தான் எந்த இடத்தில் மரணிப்போம் அதுவும் எந்த ஆத்மாவுக்கு தெரியாது. நம்ம இங்க மூத்தா போவோமா, நம்ம ஊர்ல மூத்தா போவோமா, எங்க மூத்தா போவோம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய விஷயங்கள். அப்படிப்பட்ட விஷயத்துல ஒண்ணுதான் மலையை அவனே இறக்குகிறான். அந்த மலையை இறக்கக்கூடிய அதிகாரம் உங்களிடம் இல்லை என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த மலை எப்படி பொழியுது, மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒரு இடத்துல திரண்டு நமக்கு மழை நீர் வருகிறது. இந்த மேகக்கூட்டங்களை எல்லாம் திரள செய்பவன் யார், இந்த இடத்துல போய் திரளணும், அந்த இடத்துக்கு மழை வரணும், இது எல்லாம் ஒரு ஆள் புரோகிராமா இருந்து செய்யற மாதிரில இருக்குது. இதை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, அல்லாஹ்வை புரிய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த மேகக்கூட்டங்களை எல்லாம் திரண்ட வச்சு அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போய் மழையை கொடுக்க வைக்கிறது, இதெல்லாம் யார் இந்த வேலையை செய்கிறார் அல்லாஹ் கேட்கிறான். அது மாதிரி அல்லாஹ் இந்த மழைநீரை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வானத்திலிருந்து இந்த மழைநீரை நாமே அளவோடி இறக்குகிறோம். அல்லாஹ் அந்த மழைநீரை அளவோடி இறக்குகிறார். அந்த மலை மழை கூட எப்படி பொழியுது பாருங்களேன், துளி துளியா பொழியுது. அப்படிதானே இந்த குற்றால அறிவிலிருந்து நம்ம பொழிக்கிறோம், அந்த அடியை தாங்க முடியுதா, நம்ம தலையில கள்ளத்துக்கு போட்ட மாதிரி இருக்குது நமக்கு. ஆனா அல்லாஹ் இந்த மழைநீரை எப்படி மொத்தமா கொட்டுற மாதிரி இல்லாம மேல இருந்து கொட்டினா என்ன ஆகும், அல்லாஹ் அதை எப்படி பரவ செய்திருக்கிறான், துளிகளாக ஒரு அளவுக்கு உட்பட்ட ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு நீராக அல்லாஹ் ரபுல்லாலும் மழைநீரை நமக்கு தருகிறான். அளவோடு இறக்குகிறோம். அப்ப என்ன அளவோடு இறக்குறோம்னா, இவ்வளவு தண்ணி வந்துருச்சு சென்னையில, ஒரு ஆள் முங்குற அளவுக்குல தண்ணி வந்திருக்கிறது, தெருக்கல்ல எல்லா இடங்களையும் தண்ணி வந்திருக்கிறது. இதுக்கு காரணம் யாரு, நிலத்திலும் கடலிலும் தீங்குகள் ஃபித்ராக்கள் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மக்களுடைய கரங்கள் தான் காரணம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் மழைநீரை இறக்குகிறான். ஆனால் அந்த மழைநீரை சேமிப்பது யாருடைய கடமை, அல்லாஹ்வுக்குரிய புரோகிராமை செய்திருக்கிறான். மழைநீரை அளவோடு இறக்குகிறோம், அந்த மழைநீரை பூமியில் நாம் குடியமர்த்துகிறோம். மழை ஏன் கொட்டுகிறது, அது அப்படியே எல்லாம் சேர்ந்து கடல்ல ஆத்துல போய் கடல்ல போய் கலக்கிறதுக்கா, வெயில் காலத்துல நம்ம தண்ணி இல்லாத நிலத்தை தோண்டுவோம், நிலத்தடி தண்ணி இருக்கணுமா இல்லையா, கிணத்துகள்ல தண்ணி இருக்கணும். இன்னைக்கு போர் போடுறோம் தண்ணி வரமாட்டேங்குது, புகையா வருது. அப்ப இதுக்கு என்ன காரணம், மழை நீரை அந்த காலத்துல குளங்கள்ல ஏரிகள்ல குட்டைகள்ல சேமிச்சு வச்சாங்க, இன்னைக்கு என்ன, அந்த குளங்கள், ஏரிகள், குட்டைகள் எல்லாத்தையும் மூடி விட்டு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப நீர் உள்ள இடத்துல போய் இவர் வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு தண்ணி வருது, தண்ணி வருதுன்னா தண்ணி வர இடத்துல போய் நீயே இருக்கிற. அந்த தண்ணி போய் சேர்றதுக்கு ஒரு இடத்துல இறங்குறதுக்கு நீ ஏற்பாடு செஞ்சியா? அப்ப தண்ணி வரத்தானே செய்யும். அப்ப இது யாருடைய கோளாறு? கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் 5000 மேற்பட்ட குளங்கள் காணவில்லை. அது எப்ப சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போதுதான் வெளியில விஷயம் வருது. எத்தனை குளத்தை காணா? 5000 மேற்பட்ட குளங்கள் எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப நிலத்தடி தண்ணி எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், பூமியில் மழைநீரை அளவோடு இறக்குகிறோம், அந்த நீரை நாமே அந்த உள்ளே செலுத்துகிறோம், பூமிக்குள் நாம் அமர்த்துகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீ பாருங்களேன், தண்ணிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பவர் சக்தி என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட பாறையா இருந்தாலும் தொலைச்சு கீழே போயிடும். இன்னைக்கு நம்ம எத்தனை அடி பாறையெல்லாம் தொலைச்சு தண்ணி எடுக்கிறோமே, அந்த தண்ணி எங்க இருந்து போன தண்ணி? மேல இருந்து போன தண்ணி. காற்று புகாத இடத்துல கூட இந்த தண்ணி புகுந்து விடும். ஒரு தண்ணிக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தன்மையை கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கான்? நம்மளை வாழ வைக்கிறதுக்கு. மழை பொழியும், அந்த நீர் பூமிக்குள்ள போகணும். மேல தண்ணி இல்லையா, பூமியை குடஞ்சு நீ தண்ணி எடுத்துக்கோ. இதெல்லாம் அல்லாஹ் செஞ்ச ஏற்பாடு. அப்ப இத மனிதர்கள் புரியாமல், அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை பயன்படுத்தி கொள்ளாமல் என்ன செய்யறாங்க? தண்ணியை தேங்க விடாம ஆத்துகள்ல போய் கடைசி கடல்ல போய் கலந்து விடுகிறது. அது யாருக்கும் பயன் இல்லாமல் போய்விடுகிறது. இதெல்லாம் இந்த மாதிரி இந்த மழை நீர்ல இருந்து மக்கள் சிந்திக்கணும். அது மாதிரி அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல கூறுகிறான், குல், நபியே நீங்க சொல்லுங்கள், அராய்த்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் ஹௌரம் ஃபமை யாத்திக்கும் பிமா இம்மாயின், உங்களுடைய நீர் வற்றி விட்டால் உங்களுக்கு ஓடக்கூடிய நீரை கொண்டு வரக்கூடியவன் யார்? இந்த பூமியில் உள்ள தண்ணி வத்தி போச்சு, உங்களால என்ன செய்ய முடியும்? மழை இல்ல. ஏன்னா ஒரு மனுஷன் நினைப்பான்ல, மழை இல்லாருன்னா என்னங்க, எங்க வீட்டுலதான் 10 தோண்டா தண்ணி வந்துருதுல, 50 தண்ணி வந்துருதுல, அந்த தண்ணி வந்து போச்சுன்னா நீ என்ன செய்வ? அல்லாஹ் அதான் கேக்குறான். பூமியில உள்ள தண்ணியும் இல்ல, வானத்திலையும் தண்ணி இல்ல, உன்னால என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய நேமத்தை சிந்தித்து பார், அல்லாஹ் கேட்கிறான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, தண்ணியை மேல இருந்து அல்லாஹ் அடி ஆழத்துக்கு பூமியை துளைத்துக் கொண்டு மண்ணையும் கற்களையும் பாறைகளையும் துளைத்துக் கொண்டு போகிற அளவுக்கு அல்லாஹ் அந்த தண்ணிக்கு சக்தியை கொடுக்கிறான். அதே ரபுல் ஆலமீன் அவன் நினைத்தால் எப்படிப்பட்ட ஏற்பாடை செய்கிறான், அடி ஆழத்திலிருந்து நீரை பாறைகளை பிளந்து கொண்டு, பாறைகளை வெடித்து சிதற வைத்து பொத்துக்கொண்டு தண்ணீர் மேலிருந்து அருவியாக கொட்டுகிறது. இது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை தானே. அல்லாஹ் ஃபஸலக்கஹு யனாபியா ஃபில் ஆர்ல், அல்லாஹ் அலம் தர அன்னல்லாஹ அன்சல மினஸ் ஸமாஇ மான் ஃபஸலக்கஹு யனாபியா ஃபில் ஆர்ல், நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் வானத்திலிருந்து மழைநீரை இறக்குகிறான், அதை பூமியில ஊற்றுக்களாக ஓடச் செய்கிறான். அடி ஆழத்திலிருந்து ஃபோர்ஸோட பொங்கி மேல வருது தண்ணீர், பெரிய பெரிய மலையிலிருந்து அருவிகளாக கொட்டுகிறது. அந்த தண்ணீர் எல்லாம் எங்கு உள்ள தண்ணீர்? மழையாக பொழிந்து அது ஊற்றுக்களாக மேலே பொங்கி வருகிறது. இதெல்லாம் நம்மளை வாழ வைப்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடுகள். இன்னும் மழையை பத்தி சொல்வதாக இருந்தா பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இந்த மழையில இருக்கிறது. இதுல முக்கியமா ஒரு சில உபதேசங்கள், இந்த மழை நீரை சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படையான 3 விஷயங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வலியுறுத்துகிறார். மழை நீரை சொல்லி இஸ்லாத்துடைய அகீதாவை அல்லாஹ் மனிதனுக்கு புரிய வைக்கிறார். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, இறைவன் ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா, நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா, இதை புரியணுமா மழை நீரை நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து அல்லாஹ் மழை நீரை இறக்குகிறானே, இதிலே சிந்திக்கிற மக்களுக்கு அட்டாட்சி இருக்கிறது. என்ன அட்டாட்சி? இந்த மழை ஏன் வருகிறது? இது இருந்தாதான் நம்ம வாழ முடியும். கரெக்டா நமக்கு தண்ணி தேவைப்ப மழை வருது, பொழியுது, நம்ம குடிக்கிறோம், உலகத்துல வாழ்றோம். யாரோ பின்னாடி இருந்து நம்மளை வாழ வைப்பது போல தெரிகிறதே என்று நீங்க சிந்திக்க வேண்டும். படைத்தவனை நீங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் அட்டாச்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அட்டாச்சி இருக்கா இல்லையா? அல்லாஹ் என்ன விரும்புறான்? நேரடியா வந்து நான் தான் அல்லாஹ் என நம்புங்க. இந்த ஈமான் அல்லாஹ் மனுஷன்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை, இது அல்லாஹ் விரும்பவே இல்லை. எந்த ஈமானை அல்லாஹ் விரும்புகிறான்? என்னை பார்த்து நீ நம்ப கூடாது. நான் படைத்த பொருட்கள் இருக்கிறது, படைப்புகள் இருக்கிறது, அதை பார்த்து என்னை நீ நம்பு. என்னுடைய படைப்பை சூரியனை பார், சந்திரனை பார், உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கேன் இந்த மழை நீரை கொடுத்து அதனை நினைத்து பார், நான் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற ஈமானை மழை நீரை சொல்லி அல்லாஹ் மனிதனுக்கு புரிய வைக்கிறான். அதே போல அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கலாமா? ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவன் தான், அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, குழந்தை இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அவன் ஒருவன் தான் ரபுல் ஆலமீன். அவனுடைய இடத்தை யாராவது வைக்க முடியுமா? யாருக்கும் வைக்க கூடாது. ஆனா மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான மக்களை பார்த்து, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு உபதேசம் செய்கிறான். அல்லதி ஜஅல லகுமுல் அர்லா ஃபிராஷம் வஸ்ஸமாஅ பினாஅ. அல்லாஹ் உங்களுக்கு வானத்தை முகடாகவும் பூமியை விரிப்பாகவும் ஆக்கியிருக்கிறான். வான்சல மினசமாய் மான், வானத்திலிருந்து மழை நீரை இறக்குகிறான். அந்த மழை நீரின் மூலம் உணவாக உங்களுக்கு கனிவர்க்கங்களை வெளிப்படுத்துகிறான். இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த மனிதனுக்கு உபதேசிக்கிறான். தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்காதீர்கள். இந்த வேலை யாரு செய்யறான்? மழை இறக்கிற வேலைய அவுடியா செய்யறாரா? இறந்து போனவர் செய்யறாரா? அல்லது மாடு செய்யுதா? மாட்டை வணங்குற மாடு செய்யுதா? சூரியனை வணங்குற சூரியன் செய்யுதா? மரத்தை வணங்குற மரம் செய்யுதா? பாம்பை வணங்குற பாம்பு செய்யுதா? இறைவன் தானே செய்யறான். அப்ப அவனுடைய இடத்துல நீ எப்படி அடுத்தால வைப்பாய்? அவனிடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் எப்படி நீ கேட்பாய்? அல்லாஹ்வுக்கு இணையாளர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். பலா தஜாலுல் இல்லாஹி அந்தாதம் அந்தும் தாளமும். மனிதரை பார்த்தீங்கல்ல, அதனுடைய ரிஸ்க் அனுபவிக்கிறீங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் இந்த மழை நீரை சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்ச நீ நன்றி கெட்டவனாக ஆகி விடுவாய். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. இந்த மழை நீர்ல இருந்து அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை. அடுத்து மறுமை வாழ்க்கை இருக்கா இல்லையா? மறுமை வாழ்க்கை இருக்கா இல்லையா? இருக்குது. மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்புவோம். இத நம்ம நம்புவோம். ஆனா ஈமான் இல்லாதவர்கள், இஸ்லாம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்றுதான் பெரும்பாலும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மறுமை நம்பிக்கை இந்த மழை நீரை சொல்லி மனிதனுக்கு புரிய வைக்கிறான். இறந்து போன பூமியை பார், காய்ந்து ஒரு உயிரும் இல்லாத வறண்டு போயிருக்கிற பூமியை பார். மழை நீர் வந்தவுடன் அந்த பூமியிலே எப்படி உயிர்கள் வருகிறது? இந்த இறந்து போன பூமிக்கு உயிர் கொடுத்தவன் தான் நாளைக்கு இறந்து போனவர்களையும் உயிர்ப்பிக்க கூடியவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதி அஹ்யாஹா, காய்ந்த இந்த நிலத்துக்கு உயிர் ஊட்டியவன். கண்ணால பாக்குறதுல காய்ந்த நிலம், மழை நீர் வருகிறது, அந்த காய்ந்த நிலத்தில் உயிர்கள் வளருகிறது, பெருகுகிறது. அப்ப உயிரே இல்லாம இருந்த இடத்துல அல்லாஹ் எப்படி உயிரை கொடுத்தான்? இறந்து போன பூமிக்கு எப்படி உயிர் வந்துச்சு? இதை ஒத்துக்கொள்றீங்களா? இப்படித்தான் நீங்களும் இறந்து போவீர்கள். இறந்து போன உங்களுக்கு அல்லாஹ் உயிர் ஊட்டுவான். கதாலிக்க துஹ்ரஜூன், இவ்வாறே நீங்கள் பூமியில் வெளிப்படுத்தப்படுவீர்கள். கதாலிக்க நுஹ்ரிஜுல் மௌதா, மழை நீரை சொல்லிவிட்டு இப்படித்தான் நாம் இறந்து போனவர்களை வெளிப்படுத்துவோம். விதைகளை எல்லாம் அல்லாஹ் கூறுகிறான். தானியங்களை பாக்குறோம்ல, காய கடையில வச்சிருப்பாங்க, காஞ்சு போய் இருக்கும். அது உயிர் இருக்குதா? உயிர் இருக்குதா? ஒரு உயிர் இருக்காது. அது ஒரு திடப்பொருளா, காய்ந்த ஒரு பொருளாக இருக்கும். அதை கொண்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா முளைவிட ஆரம்பிச்சிடும், அதுக்கு உயிர் வந்து விடுகிறது. உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கிறானே, அதுக்கு வளர்ச்சியை தர்றா, அது இனப்பெருக்கம் செய்கிறது, அதுவும் காய்க்கிறது, பூக்கிறது, கனிகளை தருகிறது. இதை கண்ணால பாக்குறோம்ல, இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். பார், உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு எப்படி உயிர் வருது? உன் கண்ணுக்கு முன்னாடி காட்டுகிறேன், இதே மாதிரி தான் நீனும் மௌத்தா போன பிறகு உன்னையும் நான் எழுப்புவேன். அப்ப மறுமையை நம்புங்கள், மறுமை சிந்தனையை அல்லாஹ் இந்த மலையில சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். மலை அல்லாஹ்வுடைய ரஹமத். அதே நேரத்தில் சில நேரங்கள்ல மலை இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய சோதனையா கூட மாறிவிடும், சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய அதாபாக கூட மாறிவிடும். எல்லாருமே அளவுதானே, அமுதமும் அளவுக்கு மீறினால் நஞ்சு. சாப்பாடு கூட அளவு மீறி சாப்பிட்டுனா நமக்கு அது கிடைச்சி பிரச்சனையா போயிருது, நோவினியா மாறிடுது. அப்ப எதுவுமே லிமிட் தான், ஒரு அளவு தான். மழையும் அப்படித்தான், அல்லாஹ் நினைத்தால் இந்த மழை நீரை நிறைய கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட அழிச்சிருவான், அழிச்சிருக்கிறான். அல்லது மழை நீரை நிறைய கொடுத்து ஒரு கூட்டத்தை தண்டிக்க கூட செய்வான், சோதிக்க கூட செய்வான். இப்படி அல்லாஹ் செய்திருக்கிறான். இந்த மழை நீரால் அழிக்கப்பட்ட சமுதாயம் யாரு நபி இருக்கா உங்களுக்கு? நூஹ் நபியுடைய சமுதாயம். அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு மக்களுக்கு சொல்லி பார்த்தாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்து 950 வருஷம் வாழ்ந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடைசியில அல்லாஹ் கூறிவிட்டான், நீங்களும் உங்களை ஈமான் கொண்டவர்களும் ஒரு கப்பல்ல ஏறி நீங்க போங்க, பெரிய மழை வரப்போகுது, வெள்ளம் வரும், ஈமான் கொண்டவங்க தப்பிச்சுக்கிருவாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த வெள்ளத்துல மூழ்கி இறந்து போயிருவாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யறாங்க, மழை வர்றதுக்கு முன்னாடியே கப்பல் செய்யறாங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு படி. ஆனா இந்த குஃபார்கள் காபிர்கள் அவங்க கேலி செய்யறாங்க, நிலத்துல கப்பல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எங்க செய்யறாரு? நிலத்துல கப்பல் செய்யறாரு. கேலி கிண்டல் பண்ணாங்க, கிண்டல் பண்றியா சீக்கிரம் பாப்ப, மழை வருகிறது, அல்லாஹ் பூமிக்கு கட்டளை எடுக்கிறான், நீ வெளிப்படுத்து, யா சமாவு அக்கலை, வானமே உன் நீரை நீ கொட்டிவிடு. வகையில் மாவ் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வஸ்தவத்தலல் ஜூது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல், மூமின்களை சுமந்து சென்ற அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது அமர்ந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அதா வருகிறது. எப்படி? பூமியை உன் நீரை நீ வெளிப்படுத்து, வானமே உன் நீரை நீ கொட்டிவிடு. ஒரு ஒரு மாசம் மழைக்கு தாங்க முடியல, சென்னையே ஸ்தம்பித்து விட்டது. பூமியும் தண்ணியை வெளிப்படுத்துது, வானமும் கொட்டுதுன்னா என்ன நடக்கும்? தண்ணி எவ்வளவு வருது? மழை அளவுக்கு வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனை எருக்கம் மானா, என் அருமை மகனே, எங்களோட கப்பல்ல ஏறிக்கோ, அல்லாவை ஈமான் கொண்டு விடு, அல்லாவை நம்பிக்கை கொண்டு விடு, வா கப்பலில ஏறு. அவன் சொன்னான், கால சா ஆவிலா ஜபலி யாசுமினி மினல்மா, மழைநீரில் இருந்து இந்த காப்பாற்றத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் மழையில ஏறிக்கொள்வேன், மழையில ஏறிக்கொள்வேன் என்று சொன்னான். மழைநீரில் இருந்து தப்பிச்சுக்கிருவேன். அவர் சொன்னார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்க, என் அருமை மகனே, லா ஆசிமல் யௌமம் மின் அம்ரில்லா, இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. மலைக்கு போனாலும் அல்லாஹ் உன்னை விட மாட்டான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு விட்டு பேசாம நம்பிக்கை கொண்டு இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய பெரிய அலை வந்து அவனை அடித்து சென்று விடுறான். அல்லாஹ் பதறாங்க, யா அல்லாஹ், என் அருமை மகன் போகிறானே, அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தானே, என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதாக எனக்கு வாக்குறுதி தந்தாயே. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹே, அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. ஒரு காஃபிரானவனுக்காக அவன் ஈமான் கொள்ளாம எவ்வளவு திமுறா அவன் போகிறான், அழிகிறான், அவனுக்காக நீ ஏன் பரிந்து பேசுகிறாய் என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கண்டித்தான். நூஹ் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிட்டான், அல்லாஹ் எனக்கு அறிவில்லாத விஷயத்த நான் கேட்டுட்டேன், இனிமே கேட்க மாட்டேன், நான் மன்னிச்சிரு, அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. இப்படி தண்ணீரால் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் தான் நம்மளாம். நீ உலகத்தில் இருக்க அம்புட்டு மக்கள் யாரு? அந்த கப்பல்ல குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டுமே அந்த மலை அளவுக்கு வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபி மௌஜின் கல் ஜிபால், மலைகள் போன்ற அலைகளிலே அந்த கப்பல் சென்றது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இவ்வளவு தண்ணி, மலை அளவுக்கு தண்ணி. இது ஜூதி மலை உயரத்துல போய் இந்த கப்பல் நிக்குதுன்னா பூமியில எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கும் பாருங்க, எவ்வளவு தண்ணி எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பான். அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் அழிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி இன்னொரு கூட்டமும் அழிக்கப்பட்டுச்சு. அவங்க யார் தெரியுமா? மழை வர்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் காட்டினா, அவங்களும் நமக்கு மழை பொழிய போகுதுன்னு நினைச்சாங்க, ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு அதாப கொடுத்துட்டான், அழிந்து போனார்கள். யார் அவங்க சொல்லுங்க பாப்பா, யாரு? சமுதா இல்ல, ஆறு கூட்டத்தார்கள். ஹூத் அலை இஸ்லாம், ஹூத் அலை இஸ்லாமர்கள் ஆறு சமூகத்தாருக்கு நபியாக வந்தார்கள். அந்த நபி எவ்வளவோ தாவா செஞ்சாங்க, மக்கள் வழி நடத்தினாங்க, ஆனா அந்த மக்கள் கேட்கற மாதிரி இல்ல. கடைசியில அல்லாஹ் அவங்களுக்கு அதாப கொடுக்கறான். எப்படி வருது? திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், முஸ்தக்பில ஔதியத்தின், தங்களுடைய ஓடைகளை நோக்கி மேகக்கூட்டங்கள் திரளுவதை ஆதி சமூகத்தார் பார்த்தபோது, காலு ஹாதா ஆரிலும் முந்திருனா, நமக்கு மழை தரக்கூடிய மேகம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். அல்ல, ஓடையை நோக்கி மேகம் வருது கரெக்டா, இன்னைக்கு நல்ல மழை பொழிய போகுது, ஓடைகள் நம்ப போகிறது, நமக்கு தண்ணீர் கிடைக்க போகிறது என்று அவர்கள் ஆட்டம் போட்டார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் அது மழை தரக்கூடிய மேகமா? அதுலதான் அல்லாஹ்வுடைய அதாப் இருந்தது. அதுல விசக்காற்றை அல்லாஹ் அனுப்பி அந்த கூட்டத்தையே அழித்து அல்லாஹ் துவம்சம் செய்தான், அழிக்கப்பட்டார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பொழியும் போது மக்கள் எல்லாம் மதீனாவுல கொண்டாடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா உண்மையிலே சந்தோஷமா இல்லையா? ஒரு வெயில் காலமா இருக்குது, திடீர்னு ஒரு மழை வருதுன்னா அது பாலைவனத்துல உள்ளவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம நாட்டிலே நமக்கு சந்தோஷமா இருக்கும், மழையை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. அப்ப பாலைவனத்துல வாழ்ந்தவர்களுக்கு எல்லா மக்களும் மதினாவில் உள்ள அவ்வளவு மக்களும் கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு ஒரு பதற்றத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இருப்பாங்க. அவங்களுடைய மூஞ்சியில முகத்துல ஒரு பீதி இருக்கும். அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மழை பொழிய போகிறது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, சந்தோஷத்துல இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய முகத்துல மட்டும் ஒரு பயத்தை, ஒரு பயத்தை, ஒரு கவலையை பாக்குறேனே. நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன்னா இப்படித்தான் எனக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சந்தோஷப்பட்டுச்சு, மேக கூட்டங்கள் திரளுவதை பார்த்துட்டு மழை தரப்போதுன்னு நினைச்சாங்க, ஆனால் அவர்களுக்கு அதுல அல்லாஹ்வுடைய அதாப் இருந்தது, அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அது மாதிரி ஒரு தண்டனை வந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இப்படி தண்டிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அதனாலதான் நபி அவர்கள் மழை பொழியும் போது நமக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த துவாவை எல்லாரும் செய்யணும், நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அல்லாஹும்ம சயீபன் நாஃபியா, என் இறைவா பயனுள்ள மழையை கொடு. என்ன துவா? பயனுள்ள மழையை கொடு, பிரயோஜனமான மழையா இருக்கணும் அல்லாட்ட கேளுங்க. அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகைசம் மரி அன் மரியான் நாஃபியான் கைர வாரின் ஆஜினன் கைர ஆஜினின். யா அல்லாஹ், பயனுள்ள, தீங்கிழைக்காத, சீக்கிரம் கிடைக்கின்ற, தாமதமாகாத மழை எங்களுக்கு கொடு, பசுமை ஏற்படுத்துகின்ற மழையை கொடு. இதெல்லாம் நபி அவர்கள் கேட்டதுவா? மழையை வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாது, மழையை எங்களுக்கு வேண்டாம், மழையை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜும்மாவில பயான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நாட்டிலே மழை இல்லை, பஞ்சம், கால்நடைகளுக்கு சாப்பிடுறதுக்கு தாவரங்கள் இல்லை, அல்லாட துவா செய்யுங்க, மழை பொழியணும். நபி அவர்கள் ஜும்மாவிலேயே அல்லாட்ட கையெழுந்துறாங்க, மழை கொட்டுகிறது, ஒரு வாரம் கொட்டுகிறது, ஒரு வாரம் கொட்டோ கொட்டோ கொட்டியதுல ஊரெல்லாம் தண்ணி. அடுத்த வாரத்தை நபி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கும் அதே சஹாபி வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, மழை அழியுமா அதிகமாக பொழிந்து கால்நடைகள் எல்லாம் மரணிக்கிறது, எங்களால போயிட்டு வர முடியல, பாதையெல்லாம் அடைபட்டு விட்டது, அல்லாட்ட துவா செய்யுங்க, மழையை நிப்பாட்ட சொல்லி. அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், எங்களுக்கு மழை வேண்டாம், அந்த மழையை எங்களுடைய சுற்றி உள்ள மலைகள், புதர்கள், காடுகள், அந்த இடங்களுக்கு நீ திருப்பி விடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு அதிகமா வந்துருச்சா, நமக்கு சிரமமா இருக்கா, எத்தனை இடங்களுக்கு அந்த ரஹமத் தேவைப்படுகிறது, யாரெல்லாம் அந்த மலையை அந்த இடங்களுக்கு திருப்பி விடு, எங்களுக்கு வேண்டாம், வேறு இடங்களுக்கு நீ கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். இது நபிகளார் காட்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனை. சோதனையாகவும் கூட இப்ப வந்து சென்னையில வந்துச்சு, இதெல்லாம் ஒரு சோதனையா கூட இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சோதனை தான். ஏன்னா இப்படி அல்லாஹ் சோதிச்சிருக்கான் ஒரு கூட்டத்தை. யார் தெரியுமா? ஃபிரௌன், எவ்வளவோ மூசா நபி சொல்லி பார்த்தாரு, கேட்கவே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பணிய வைக்கணுங்கிறதுக்காக, அவனுடைய திமுறு அடங்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்கள் அவனுக்கு எல்லாம் ஏற்படுத்தினான். அந்த எகிப்து மக்களுக்கு, பிரவுடைய கூட்டாளிகளுக்கு எல்லாம் ஏற்படுத்தினான். ஜராதவல் கும்மலவல் அவர்களுக்கு எதிராக தூஃபான் வெள்ளத்தை ஏற்படுத்தினோம், ஜராத் வெட்டுக்கிளியை வெட்டுக்கிளியை ஏற்படுத்தும், வெட்டுக்கிளி கூட்டமாகும், வெள்ளம் வந்தா என்ன செய்யும், வாழ முடியாது. நல்லா வெள்ளத்தை ஏற்படுத்தினா எகிப்து பூரா ஒரே வெள்ளம், தண்ணி காடு, வாழ முடியல. எதுக்கு? ஆணவத்தை விடு, அல்லாவுக்கு நீ கட்டுப்படு, அல்லாவுக்கு இணை கற்பிக்காத, அல்லாவை நீ நம்பு. அல்லாஹ் நிறைய செல்வ செழிப்பு கொடுத்திருந்தான், வசதியை கொடுத்திருந்தான், துனியாவே அள்ளி கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ் அவன் நினைக்கல, இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தா அவன் திருந்துவாங்கிறதுனால அல்லாஹ் வெள்ளத்தை ஏற்படுத்தினான். ஜராத வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வந்து அவருடைய வயல்வெளிகள் அனைத்தையும் நாசம் செய்தது, அவருடைய சாப்பாடுகளை எல்லாம் இந்த வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டது. சோதனைக்கு எல்லாம் அனுப்பினான், அது மாதிரி பேனை எல்லாம் அனுப்பினான், தவளைகளை படைப்படையாக அனுப்பினான், குடிக்கிற தண்ணி எல்லாம் ரத்தமா மாறுச்சு. இப்படிலாம் எல்லாம் அவன் இவ்வளவு அடுக்கடுக்கான சோதனையை கொடுத்தான். ஏன் அவன் பணியனுங்கிறதுக்கா? மூசாவே, உன் இறைவன்ட்ட துவா பிரார்த்தனை பண்ணுங்க, நாங்க திருந்திடுவோம், இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கணும், பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மூசா அரசவங்க அல்லாட்ட துவா செஞ்சாங்க, சிரமங்கள் நீங்கியது. ஆனால் அவர்கள் திருந்தினார்களா? மறுபடியும் அந்த குஃப்ரான கொள்கைக்கு மறுபடியும் அந்த ஃபிரௌன் போனான். கடைசியில் எல்லாம் அவன் தண்ணிலேயே சாவடிச்சான், நடு கடலுக்கு இழுத்துட்டு வந்து அப்பயும் திருந்தல. கடல் ரெண்டா புழக்குது, ஈமான் கொண்டவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யறான், அல்லாவுடைய அத்தாட்சி எல்லாம் பார்த்து கடைசரிக்கு திருந்தல. கடைசி அந்த தண்ணீர் மூடும் போதுதான் ஆமனத்து அன்னகுல் ஆயிலாக இல்லல்லது ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் யாரை நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று அப்ப சொன்னான். அல்லான் வக்கத அசைத்த கபுல், இப்ப நம்புகிறாயா, இதற்கு முன்னால் மாறு செய்து விட்டு என்று அல்லாஹ் அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அவனும் கடலிலே அழிக்கப்பட்டான். அவனை திருத்துறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி மழை நீரை ஏற்படுத்தினா, வெள்ளத்தை ஏற்படுத்தினான். இது மாதிரி இருக்கலாம், சென்னை சென்னைண்டாங்க அப்படிதானே. அந்த சென்னையில எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்துச்சு, எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துச்சு, நாகரிகத்துல நாங்க உச்சியில இருக்கிறோம், எல்லா வசதியும் இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ் ஒரு ஊரை உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான், கரியத்தன் ஆமினத்தன் முத்துமையின்னத்தன், நிம்மதியான ஆரோக்கியமான அந்த ஊருக்கு உணவுகள் செழிப்பாக வந்து கொண்டு சேஃப்டியா இருக்குதே அந்த ஊரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை அந்த ஊர் மறுத்தது, அல்லாஹ்வை நினைக்க மறுத்தது. அந்த ஊருக்கு பசியை அல்லாஹ் போட்டான், பயத்தை போட்டான். இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு சென்னை மாறிவிட்டது, வந்தோரை வாழ வைக்கும் சென்னையாக இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது? எல்லா குற்றங்களுக்கும் தலைமை பீடமாக இருந்தது, எல்லா பாவங்களையும் இறக்குமதி செய்யக்கூடிய இடமாக இருந்தது, அல்லாஹ்வுடைய நியமத்துகள் மறுக்கப்பட்டது. அல்லாஹ் என்ன செய்தான்? பசி மற்றும் பயத்தை அந்த ஊரின் மீது அல்லாஹ் எரிந்தான். இன்னைக்கு பாருங்க, சென்னை விட்டு எல்லாம் ஓடி வந்துட்டான், பசி, லட்சாதிபதியர்கள் கூட உண்ண உணவு இல்லை. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சோதனையாக கூட இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மழை, இந்த மழையை ஒட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள், இதுலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல நன்மைகளை கூட வைத்திருக்கிறான். நம்முடைய இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சாரங்கள், சதிவேலைகளை எதிரிகள் செய்து கொண்டிருந்தார்கள், தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி ஒரு சோதனை வந்ததுல முஸ்லிம்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் களமிறங்கி ஜாதி மதம் பார்க்காமல் மனித நேயத்தோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுக்கிறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, அவர்களை போய் மருத்துவ உதவிகளை பண்றது, இப்படி எல்லா உதவிகளையும் செய்தார்கள். இதுல மற்ற சமூகத்தை விட நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு அதிகம் பங்களிப்பு இருக்கு. இதனால ஏற்பட்ட ரிசல்ட் என்ன? முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் முஸ்லீம்களை பத்தி இதுவரைக்கும் நாங்க தப்பா நினைச்சிட்டோம், அவங்களுக்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு எங்களை காப்பாத்துனதே அவங்கதான், முஸ்லீம்களை தவிர வேற யாருமே வரல என்று நினைக்க நடந்த சம்பவங்கள், சொன்ன சம்பவங்களை பார்த்திருந்தோம். ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் தன்னுடைய மனைவியை ஒரு முஸ்லீம் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்த காரணத்தினால் அந்த இடத்திலே குழந்தை பிறக்கிறது, பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறது. அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர், உன் பெயர் என்னப்பா? முகமது யூனுஸ். என் குழந்தைக்கு உன் பெயரையே வைத்து விடுகிறேன் சொல்லி முகமது யூனுஸ் என்று பெயர் வைத்து விட்டார். அது முகமதுனா என்ன, யூனுஸ்னா என்ன, அது ஆண் பெயர வேணாலும் எனக்குல, என் குழந்தைக்கு முகமது யூனுஸ். அப்ப இப்படியெல்லாம் மனித நேயம் இந்த இதுல வெளியே வந்துகிறது. முஸ்லிம்களுடைய ஈமான், அவருடைய இஹ்லாஸ், இஸ்லாத்துடைய அந்த மனித நேயம், அதையெல்லாம் மற்ற மக்கள் பார்த்தார்கள். இதுலையும் அல்லாஹ் இந்த மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இது மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த படைப்புகளை பார்த்து அல்லாஹ்வை புரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை உணர வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த படைப்புகளை திருமறை குர்ஆன் நிறைய சொல்லி காட்டுகிறான். எல்லாம் உள்ள இறைவன் அவனை நம்பி அதில் அல்லாஹ் கூறுகின்ற படிப்பினைகளை பெற்று சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.